அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஒழுசை. ஜூன் மாதம் 24 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குழுவினர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்து பேசியிருப்பது குறித்து கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரின் செவ்வி.
அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு ஒத்துப்போகின்ற நிலைப்பாடத்தான் நமக்கு பட்டது. நம்மை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முயற்சிகள் தொடர வேணும். இன்னும் பாரிய முன்னேற்றம் இடம்பெறுவதற்கு நம் உண்டு.
இலங்கையின் கிழக்கே சுதந்திர வர்த்தக வலயம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட போவதாக கூறப்பட்டிருக்கும் குறித்த செய்திகள். தமிழ்நாட்டில் சிறுமியாக இருந்தபோது பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு குழந்தை பெற்ற பெண்ணை அவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய நபருடன் இணக்கப்பாடு காண முடியுமா என்று கண்டறியுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை கூறியிருப்பது சரியா என்பது குறித்த ஒரு ஆய்வு.
சட்டத்தை மாத்திரம் முன்னிறுத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கிடையாது. இது என்னை பொறுத்த வரைக்கும் 15 உட்பட்ட ஒரு பெண்ணை பாலியல் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல எங்கேயுமே சம்மதம் வராது. அதனால அதுல மீடியேஷனும் நெகோசியேஷனும் எனக்கு
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் முரளிதரன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். டச்சு அரசாங்கம் அடுத்த 5 புவியை வெப்பமாக்கும் வாயுக்களின் வெளியேற்றத்தை 25% குறைக்க வேண்டுமென்று நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. சூழல் செயல்பாட்டாளர்கள் முன்னெடுத்த வழக்கு ஒன்றில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. புவியை வெப்பமாக்கும் வாயுக்களின் வெளியேற்றம் குறைக்கப்படாவிட்டால் இந்த நூற்றாண்டின் கடைசி 50 மிகவும் கடுமையான காலநிலை பாதிப்புகள் ஏற்படும் என அந்த செயல்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தில் வாதிட்டனர். எனினும் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து டச்சு அரச வழக்கறிஞர்கள் இதுவரை கருத்து ஏதும் வெளியிடவில்லை.
பிரான்சின் 3 அமெரிக்கா ரகசியமாக உளவு பார்த்தது என்கிற விக்கிலீக்ஸ் செய்தியை அடுத்து அமெரிக்காவின் செயல் ஏற்கத்தக்கதல்ல என்று பிரான்ஸ் அரசாங்கம் சாடியுள்ளது. கூட்டாளிகளை உளவு பார்ப்பதை நினைத்து பார்க்கவே முடியாது என்றும் பிரான்ஸ் விமர்சனம் செய்திருக்கிறது.
Ces informations sont très graves.
These reports are very serious. These practices are abnormal between.
இது தொடர்பாக விக்கிலீக்ஸ் வெளியிட்டிருக்கும் ஆவணங்கள் குறித்து விவாதிப்பதற்காக பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஹாலாந்தே கூட்டியிருக்கும் பிரான்சின் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்திற்கு முன்னதாக பிரான்ஸ் அரசின் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு நிறுவனம் பிரான்சுவா ஹாலாந்தையும் அவருக்கு முந்தைய 2 பிரெஞ்சு அதிபர்களையும் 2006 முதல் 2012 வரையான காலப்பகுதியில் உளவு பார்த்ததாக விக்கிலீக்ஸ் வெளியிட்டிருக்கும் ஆவணங்கள் காட்டுகின்றன. தாங்கள் தற்போது யாரையும் குறிவைக்கவில்லை என்றும் ஹாலாந்தையின் தகவல் பரிமாற்றத்தை தாங்கள் குறிவைக்கவில்லை என்றும் அமெரிக்கா விளக்கமளித்திருக்கிறது. ஆனால் தனது கடந்த கால செயற்பாடுகள் குறித்து அமெரிக்கா எந்த கருத்தையும் வெளியிடவில்லை.
லெபனானுக்கு புதிய அதிபரை தேர்வு செய்யும் முயற்சியில் அந்நாட்டு நாடாளுமன்றம் மீண்டும் தோல்வியை சந்தித்துள்ளது. மிச்சல் சுலைமானின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு முன்பு முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு 25 புதிய அதிபரை தேர்வு செய்யும் முயற்சிகள் நடந்து அவை தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கும் எதிரெதிர் கட்சிகளுக்கிடையில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் புதிய அதிபரை தேர்வு செய்ய முடியவில்லை.
நைஜீரிய நாட்டின் வடகிழக்கில் போக்கோஹாராம் ஆயுததாரிகள் என்று சந்தேகப்படுபவர்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 40 கொல்லப்பட்டுள்ளனர். ட்ரக் மற்றும் மோட்டார் சைக்கிளில் வந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதோடு அங்கிருந்தவற்றை கொள்ளையடித்து வீடுகளுக்கு தீ வைத்து சென்றனர் என்று போனோ மாகாணத்தில் உள்ள 2 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். நைஜீரிய நாட்டிற்கு அருகிலுள்ள கிராமமான ஏபியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்கிருந்து 5 மீட்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளனர். நைஜீரியாவின் புதிய அதிபராக முகமது புஹாரி கடந்த மாதம் பதவியேற்றதிலிருந்தே அங்கு கடுமையான தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன.
பாகிஸ்தானில் தொடரும் கடும் வெயிலின் காரணமாக இதுவரை 700 அதிகமானவர்கள் இறந்திருக்கும் நிலையில் மேலதிக உயிர் பலிகளை தடுக்கும் நோக்கில் சிந்து பிராந்திய அரசாங்கம் இன்று புதன்கிழமை கராச்சியில் பொது விடுமுறை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் வெயிலில் உலாவாமல் தத்தம் வீடுகளுக்குள் இருந்தபடி தம்மை இந்த வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ளுமாறு அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தகிக்கும் வெயிலோடு மோசமான மின்வெட்டும் சேர்ந்து கொள்வதால் மின்விசிறிகள் மற்றும் குளிரூட்டிகளை பயன்படுத்தி பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாத சூழல் நிலவுகிறது.
தற்கொலை குண்டுதாரி ஒருவர் வெடிப்பொருட்கள் நிற்பப்பட்ட கார் ஒன்றை இராணுவ தொடரணியில் மோதி வெடிக்க வைத்ததில் 14 கொல்லப்பட்டுள்ளனர் என்று சோமாலிய தலைநகர் மொகாதிஷுவில் உள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகத்திற்கு அருகில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியதாக சோமாலிய இஸ்லாமியவாத அமைப்பான அல் ஷபாப் தெரிவித்துள்ளது. இராணுவ பயிற்சி நிலையத்திலிருந்து திரும்பிச் சென்று கொண்டிருந்த தூதரக ஊழியர்களுக்கு பாதுகாப்பாக இந்த வாகன தொடரணி சென்று கொண்டிருந்தது. சோமாலிய படையினருக்கு பயிற்சிகளை வழங்குவதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் மேற்படி பயிற்சி நிலையத்தை அண்மையில் திறந்து வைத்தது.
தென்னாப்பிரிக்காவில் நிலவும் மின் பற்றாக்குறையை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தடைபடுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. அரச மின் உற்பத்தி நிறுவனமான எஸ்காமுக்கு அரசு அளித்து வரும் நிதி ஆதரவானது அந்நாட்டின் நிதி ஆதாரங்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் IMF கூறியுள்ளது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசியல் சாசனத்தின் 20வது சட்ட திருத்தத்தின் மீதான விவாதம் 2வது நாளாக இன்று புதன்கிழமையும் இலங்கை நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதேவேளை இலங்கை நாடாளுமன்றம் எந்த நேரமும் கலைக்கப்படலாம் என்கிற உறுதி செய்யப்படாத ஊகங்களும் பரவலாக வெளியாகி வருகின்றன. இப்படியானதொரு சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குழுவினர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன என்று கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
முக்கியமாக விவாதித்த விடயம் தேசிய பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக. விரைவில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆனபடியால் அரசியல் தீர்வு சம்பந்தமாக கர்மங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அத்தியாவசியம். பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அந்த கர்மம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது நமது கருத்து. அந்த அடிப்படையில் அரசியல் தீர்வு ஏற்படுத்த வேண்டிய முக்கியத்துவத்தையும், அரசியல் தீர்வு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வாக இருக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு மேற்புடியதாக இருக்க வேண்டும், ஒரு நியாயமான நிரந்தரமான தீர்வை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வாக அமைய வேண்டியது அத்தியாவசியம். அதை பற்றி அதனுடைய விவரங்களை பற்றி பேசினோம்.
நாட்டில் இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு குறித்து ஜனாதிபதியுடன் பேசிய நீங்கள், ஆனால் முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு வந்து அரசாங்கம் முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்த பிறகு அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நாடாளுமன்ற தேர்வுக்குழு மூலமாகவோ இல்லை மற்ற வழிமுறை மூலமாகவோ நடைபெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து நீங்கள் இருந்து வருகின்றீர்கள். அதே வேளையில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசுக்கும் கூட்டமைப்புக்குமான பேச்சுவார்த்தை தடைபட்டு போயிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தை நடைமுறைகள் மீண்டும் எப்பொழுது தொடங்கும் அல்லது தொடங்க வேண்டும் என்று இரு தரப்பிலும் ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டதா?
நீங்கள் கதைக்கிற பழைய கதை, நீங்கள் பழைய அரசாங்கத்தினுடைய காலத்தில் இருந்த விடயங்களை பற்றி பேசுகிறீர்கள். அதற்கும் தற்பொழுது உள்ள நிலைமைக்கும் இடையில் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. நீங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழு பற்றி பேசுவதும், 2 வருஷங்களாக பேச்சுவார்த்தை நடந்த பற்றி பேசுவதும், ஏதோ அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் முன்கூடிய கருத்தும், அந்த விடயத்துக்கும் தற்போதைய நிலைமைக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. அதனால் இன்றைக்கு இது ஒரு புது நிலைமை, புது ஜனாதிபதி, புது அரசாங்கம், ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப்போ உண்டு. அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஒரே நபராக இருப்பார், அரசாங்கம் என்ன விதமாக அமையும் என்று நாங்கள் தற்போது சொல்ல முடியாது. இன்றைய சூழலில் நாங்கள் இருக்கிற விஷயத்தை பற்றித்தான் நான் உங்களுக்கு கூறினேன்.
ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையில் அரசியல் தீர்வு குறித்து பேசிய நீங்கள், போர் முடிந்து இவ்வளவு ஆண்டு காலம் ஆன பிறகும் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் போனவர்களுக்கு என்ன ஆனது என்பது குறித்த தகவல்கள், அப்புறம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு, இந்த விஷயங்கள்லாம் இன்றைய விவாதத்திற்கு வந்ததா?
பேசப்பட்ட ஏனைய விடயங்கள், கைதிகளுடைய விடுவிப்பு, காணாமல் போனவருடைய விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு விளக்கப்பட வேண்டிய தேவை, அந்த மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அமைதியை ஒரு நிம்மதியை கொடுப்பதற்காக விதவைகள் சம்பந்தமான விடயம், மற்றது இயக்கத்திலிருந்து தற்பொழுது சாதாரண வாழ்வுக்கு திரும்பி இருக்கின்ற முன்ன நாள் போராளிகள் சம்பந்தமாக, அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக, காணிபுடியம் சம்பந்தமாக, விசேஷமாக வலிகாமம் சம்பூர் இனி இடங்களில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை, இந்த கர்மங்களில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டிய தேவையும், அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமும், இவ்விதமான விடயங்களை பற்றி நாங்கள் ஒரு ஆரம்ப பேச்சுவார்த்தையை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு ஒத்துப்போகின்ற நிலைப்பாடத்தான் நமக்கு பட்டது. நம்மை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு ஆரம்பிக்க இந்த முயற்சிகள் தொடர வேணும். இன்னும் பாரிய முன்னேற்றம் இடம்பெறுவதற்கு இடம் உண்டு. விசேஷமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து நம்ம முன்னேற்றம் இடம்பெற வேண்டும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர். இதேவேளை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இன்று நாடாளுமன்றத்தில் விசேட கேள்வியொன்றை எழுப்பிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன இந்த வேண்டுகோளை விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது பதவியை இழந்து 5 மாதங்களுக்குள் அவரது பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது. விடுதலை புலிகளை தோற்கடித்த மகிந்த ராஜபக்சவுக்கு இருக்கின்ற அச்சுறுத்தல்கள் சம்பந்தமாக சர்வதேச ரீதியிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த தினேஷ் குணவர்தன, முன்னாள் ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் ஒன்று மற்றும் காரியாலயம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதை அரசாங்கம் தவிர்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்த அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதில்களை வழங்கினார் ஆளும் கட்சியின் சார்பில் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல.
மஹிந்த ராஜபக்ச மகாதாகே மாத்ய சம்பந்திக்கன லேகம் ருஹான் வெளியிட்ட மகாதா நிவேதனையக் நிகுத் கல்ல கேல.
இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 213 பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் ருஹான் வெளியிட்ட தெரிவித்தார். 3 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கிரியல்ல, இது சம்பந்தமாக பிரதமர் விக்ரமசிங்க நாளைய தினம் சபையில் பதில்களை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சர் தெரிவிக்கும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன, இது சம்பந்தமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் விரிவான பதிலொன்றை வழங்க வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் கிழக்கே சுதந்திர வர்த்தக வலயம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட போவதாக வீடமைப்புத்துறை துணை அமைச்சரான எம் எஸ் அமீர் அலி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் ஏற்கனவே கொழும்புக்கு வழியே கட்டுநாயக்கா பிரதேசத்தில் சுதந்திர வர்த்தக வலயம் அமைந்துள்ளது. மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியதாக அமையவுள்ள சுதந்திர வர்த்தக வலயத்தில் அரபு நாடொன்றைச் சேர்ந்த முன்னணி முதலீட்டு நிறுவனம் ஒன்று முதலீடு செய்வதற்கு முன்வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த முதலீட்டு நிறுவன பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இடையில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை இடம்பெற்று இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றார் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட வீடமைப்புத்துறை துணை அமைச்சர் எம் எஸ் அமீர் அலி.
இந்த மேற்படி சுதந்திர வர்த்தக வலயம் என்பது இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு சுதந்திர வர்த்தக வலயமாக இலங்கையிலே அறிமுகம் செய்ய இருக்கிறோம். துபாய் நாட்டில் இருக்கிற கமன் குரூப் என்கின்ற பெரிய ஒரு நிறுவனம் இந்த நாட்டிலே முதலீடு செய்ய இருக்கிறது. 800-க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் தேவை என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் பேரில் இந்த நாட்டின் ஜனாதிபதி மேன்மதாக மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததின் பேரில் 2 மாவட்டங்களை விசாலமாக மட்டக்களப்பு மாவட்டம் பொல்லரை மாவட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே நான் வேண்டுகோள் விடுத்தேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை நீங்கள் கட்டாயம் இருந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே என்னுடைய ஜனாதிபதி அவர்கள் வெலிக்கந்தை பிரதேசத்திலே 2 மாவட்டங்களும் நன்மை பெறக்கூடிய மாதிரி இந்த திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவரால் முன்மொழியப்பட்டதன் அடிப்படையிலே இது தொடர்ந்தேர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திர வர்த்தக வலயம் என்பது கிட்டத்தட்ட 37,000 பேருக்கு நேரடியான வேலைவாய்ப்புகளை வழங்கும் என்பதிலே உறுதி காணப்பட்டது. அதனோடு 10,000-க்கணக்கான மக்களுக்கு மறைமுகமான வேலைவாய்ப்புகளையும் அந்த சுதந்திர வர்த்தகத்தின் ஊடாக கிடைக்கும். இதனுடைய நன்மைகள் புலனறுவை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இருக்கிற மக்களுக்கும் கிடைக்கும் என்பதை என்னால் ஊர்ஜிதமாக கொடுக்க முடியும்
என்றார் துணை அமைச்சர் எம் எஸ் அமீர் அலி. குறித்த முதலீட்டு நிறுவனம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்கலைக்கழக கல்வியியல் பூங்கா ஒன்றை அமைப்பதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிய முடிகின்றது.
ஒரு பல்கலைக்கழக பூங்கா என்கின்ற ஒரு அமைப்பினை நாங்கள் ஏற்படுத்தி பேச்சுவார்த்தையிலே இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. இதற்கும் 250 அல்லது 300 ஏக்கர் வரையான நிலங்கள் தேவைப்படுகின்றன. அந்த கல்வியியல் பூங்காவுக்குள் வெளிநாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 60-க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை இங்கு கொண்டு வந்து நிறுவி அதிலே 160-க்கும் மேற்பட்ட கற்கை நிறுவிகளை இங்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் வெளிநாட்டு உள்நாட்டு மாணவர்களுக்கு அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் இது விசேடமாக கிழக்கில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன்
என்று கூறிய துணை அமைச்சர் ஜனாதிபதி இந்த 2 திட்டங்களுக்கும் முன்னுரிமை அளித்து செயல்படுமாறு அவரது செயலாளரை பணித்துள்ளதாகவும் கூறுகின்றார்.
நிலத்தை அடையாளப்படுத்த வேண்டி இருப்பதன் காரணமாக அதுக்குரிய முதலாவது சாத்தியவள அறிக்கையினை உடனடியாக செய்வதற்கு ஜனாதிபதி பணித்து விடுத்திருக்கிறார்கள்
என்றும் குறிப்பிட்டார் வீடமைப்புத்துறை துணை அமைச்சர் எம் எஸ் அமீர் அலி.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. We'll be right back.
இசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். சிறுமியாக இருக்கும்பொழுது பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு கர்ப்பமாகி பெண் குழந்தை பெற்றெடுத்த ஒரு பெண்ணை அவரை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்திய நபருடன் இணக்கப்பாடு காண முடியுமா என்று கண்டறியுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை கூறியிருக்கிறது. கடலூரைச் சேர்ந்த ஆதரவற்ற பெண் ஒருவர் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டது தொடர்பில் மோகன் என்பவருக்கு 7 ஆண்டு கால சிறை தண்டனையையும் 2 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் கடலூர் பெண்கள் நீதிமன்றம் கடந்த 2012 விதித்திருந்தது. இதற்கு எதிராக செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தேவதாஸ் மோகனுக்கு பிணை வழங்கியதுடன் இந்த வழக்கை சமாதான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க முடியுமா என்பதை ஆராய வேண்டும் என்றும் தமது இடைக்கால தீர்ப்பில் கூறியிருக்கிறார். இந்த தீர்ப்பு குறித்தும் வழக்கின் பின்னணி குறித்தும் மக்கள் சிவில் உரிமைகள் அமைப்பின் சுதா ராமலிங்கம் அவரிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
இந்த வழக்கை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் சம்மதம் அளித்தாலும் அந்த சம்மதம், அதாவது அந்த கன்சென்ட் வந்து செல்லுபடியாகாது என்று அதை ஒரு மேண்டேட்ரி ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அந்த மாதிரியாக ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணுடன் பாலுணர்வு கொள்வது என்பது குற்றவியல் சட்டத்தில் குற்றமாகத்தான் கருதப்படுகிறது. அதற்கு வந்து சிவியரான பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. இப்போ அதை மீறி இந்த நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அம்மா கிடையாது, பாதிக்கப்பட்ட பெண் ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்திருக்கிறார், இவர்களுக்கு இடையில் இருந்த உறவு என்பது முறையான உறவு அல்ல, கன்சென்ஷியலான ரெண்டு பேரும் சம்மதித்து வைக்கப்பட்ட உறவுதான், அதை முன்னிட்டுதான் அவனை இந்த அளவுக்கு தண்டிக்க வேண்டுமா, அந்த குழந்தை என்ன ஆகிறது, அந்த பெண்ணுடைய பிற்காலம் என்ன ஆகிறதுங்கிறத ஒரு குவெஸ்டின் மார்க்காக பார்த்து, அதனால நீங்க வந்து மீடியேஷன் சென்டருக்கு போங்க பேசி பாருங்க அப்படின்னு இந்த தீர்ப்புல கூறப்பட்டிருக்கு. இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான்.
பெண்ணுடைய நலனை முன்வைத்து ஒரு சமாதான நடவடிக்கைக்கு செல்லுமாறு நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் கூறியிருந்தால் கூட அதுபோன்ற ஒரு கோரிக்கையை அந்த பெண் தரப்பு வைத்ததா, இல்லை என்றால் நீதிபதியே தானே முன்வந்து இது போன்ற ஒரு விஷயத்தை கையெழுத்து சொன்னாரா, என்ன நடந்திருக்கிறது?
இந்த ஆர்டரை பார்க்கும்பொழுது பெண் தரப்புல எதையும் கேட்கதா கிடையாது. இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி அவர்கள் வந்து நீதிபதி திரு தேவதாஸ் அவர்கள், அவர்கள் வந்து ஓரளவுக்கு ரொம்ப லிபரலான ஜட்ஜுன்னு பெயர் பெற்றவர். எல்லாத்தையும் ஓரளவுக்கு மனிதாபிமானத்துடன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்தை கொண்டவர். அப்போ அவர் வந்து இதை பார்க்கும்பொழுது இருவரும் சேர்ந்து ஒன்றாகத்தான் திரும்பித்தான் எதையோ ஒன்று செய்தார்கள் என்றால் இதை வந்து ஒரு பெரிய குற்றமாக பார்க்க வேண்டுமாங்கிற ஒரு கேள்விக்குரியுடன் அவர் பார்க்கிறார். நிச்சயமாக சட்டத்தை மாத்திரம் முன்னிறுத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கிடையாது. இது என்னை பொறுத்த வரைக்கும் 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை பாலியல் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல எங்கேயுமே சம்மதம் வராது. அதனால அதுல மீடியேஷனும் நெகோசியேஷனும் எனக்கு சரியாகப்படவில்லை.
அதனாலதான் இதை வந்து ஒரு மோசமான முன்னுதாரணத்தை கொடுக்கின்ற தீர்ப்பாக பலர் பார்க்கின்றனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி கீழ் நீதிமன்றத்திலே பலர் விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில இடங்களிலே அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை மிரட்டி கூட சம்மதம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்திய சூழலிலே இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதனுடைய ஒரு பரவலான தாக்கம் எப்படி இருக்கும் நினைக்கிறீர்கள்?
என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு உதாரணமாக காட்டி மற்றவர்கள் வந்து வெளியில வருவாங்களா அப்படிங்கிறது வந்து சரியாக படல. ஏன்னா ஒவ்வொரு வழக்கையும் அதனுடைய மெரிட்டை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக இது வந்து கடைசியில ஒரு தீர்ப்பு வரும்பொழுது இது கெனாட் பி யூஸ்ட் அஸ் எ ப்ரீசிடென்ட் கூட எழுதிட்டு போயிருவாங்க. இதற்கும் மேல நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நிர்பயாவுக்கு முன்னாடி 15 வயசுக்கு கீழே அதை வந்து ஒப்புதலாக ஏற்றுக்கொள்ள முடியாது, மேண்டேட்ரி ஏற்றுனாங்க. ஆனா நிர்பயாவுக்கு பிறகு வந்த குற்றவியல் சட்ட மாற்றங்கள்ல 18 வயது வரைக்கும் நோ கன்சென்ட், இந்த ஒரு சூழல்ல மாத்திரம்தான் இதை வந்து நம்ம திருப்பி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அது 16 வயதுலேயே பள்ளியை விட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க 17-18 வயசு வரைக்கும். அந்த வயசுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகள் வந்து இப்ப சீக்கிரமாக பூ செய்து விடுகிறார்கள். பாலியலை பற்றின புரிதல்களும் வந்து மீடியா மூலம் தெரிகிறது. இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழல், இருபாலாரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் வந்துருது காலேஜ்ல மற்ற இடங்கள்ல. அப்போ இந்த மாதிரியான ஒரு புணர்தல் என்பது சகஜமாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மற்றபடி ஒரு லா அபைடிங்கான நல்ல ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்த ஒரு இச்சைக்கு உட்பட்டு இருவரும் விரும்பி ஒரு உறவு கொண்டு விட்டார்கள் என்றால் அதை வந்து மற்ற குற்றவாளிகள் மாதிரி, நிர்பயா குற்றவாளிகள் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பது என்பது இருவரையும் ஒரே சமமாக பார்க்குதுங்கிறது சரியானது நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்றாக நான் பார்க்கிறேன்.
மக்கள் சிவில் உரிமைகள் அமைப்பின் சுதா ராமலிங்கம், நேயர்களே, இந்த யோசனை சரியா தவறா? உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழ் ஓசைக்கு எழுதுங்கள். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அவை இடம்பெறும். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீதான வழக்கு ஒன்றை டெல்லி நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவின் மத்திய அரசில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஸ்மிருதி இரானி பொது தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தபோது தவறான கல்வி தகுதியை அளித்திருந்ததாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை டெல்லி நீதிமன்றம் ஒன்று ஏற்றுக்கொண்டுள்ளது. கடந்த 2004 மற்றும் 2014 ஆண்டுகளின் போது மக்களவைத் தேர்தல்களிலும் கடந்த 2011 ஆண்டில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலிலும் போட்டியிட விரும்பிய ஸ்மிருதி இரானி இந்திய தேர்தல் ஆணையம் முன்பாக சமர்ப்பித்த மனுக்களில் தவறான கல்வி தகுதியை காட்டி அரசை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள எழுத்தாளர் அக்மர் கான் வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். இந்த மனுவை இன்று புதனன்று விசாரித்த பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஆகாஷ் ஜெயின் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கு தொடர்புடைய அடுத்த கட்ட விசாரணை வரும் ஆகஸ்ட் மாதம் 28 என்று நடைபெறும் என்றும் அப்போது அறிவித்தார். இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் வாதாடிய போது 2004 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி தேர்தல் ஆணையம் முன்பாக செய்திருந்த விருப்ப மனுவில் BA பட்டப்படிப்பை டில்லி பல்கலைக்கழகம் மூலமாக 1996 படித்து முடித்திருந்ததாக தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டினார். அதே சமயம் தொடர்ந்து அவர் 2011 மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட கல்வி தகுதியை காட்டும் போது டெல்லி பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி மூலமாக BCOM பட்டப்படிப்பு படித்துள்ளதாகவும் 2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிட செய்திருந்த விருப்ப மனுவில் டெல்லி பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி பள்ளி மூலமாக BCOM பட்டப்படிப்பு முடித்திருந்ததாகவும் கூறியிருந்ததை சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே டெல்லி சட்ட அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஜிதேந்திர சிங் தோமர் கூட இதே போன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பின்னர் அமைச்சர் பதவியையும் இழந்தார். எனவே இதே போன்ற வழக்கை மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் ஸ்மிருதி இரானியும் சந்திக்க நேரிடலாம் என கருதப்படுகிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பட்டப்படிப்புகள் படித்தது போன்ற தகவல்களை ஸ்மிருதி இரானி வழங்கியுள்ளார். 3 அவை மாறுபட்டு காணப்படுவதால் இது தவறான தகவல் என்கிற குற்றத்தையும் தாண்டி தெரிந்தே முரண்பாடான தகவல்களை அவர் வழங்கியுள்ளார் என்பது உறுதியாகியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் அமைச்சராக ஸ்மிருதி இரானி பொறுப்பு வகிப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பேச்சாளர் அஜய் மக்கான் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஸ்மிருதி இரானி பெற்ற பட்டப்படிப்பு தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அதே சமயத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் பதவியில் நீடிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் அடிப்படையற்ற சட்டவிரோதமானது. அதனால் அவரை உடனடியாக அப்பதவியிலிருந்து நீக்க தேவையான நடவடிக்கையை பிரதமர் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த வழிபறக்கும்.
ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். அடுத்து பன்னாட்டு கண்ணோட்டம். பாகிஸ்தானின் MQM கட்சிக்கு இந்தியா நிதியுதவி செய்ததா? ஆராய்கிறார் பிபிசியின் ஓவன் பென்னட் ஜோன்ஸ். தமிழில் தருகிறார் முரளிதரன்.
தங்களுக்கு இந்திய அரசிடமிருந்து நிதியுதவி கிடைத்ததாக பாகிஸ்தானில் செயல்படும் முட்டாகிதா குவாமி மூவ்மெண்ட் கட்சியின் நிர்வாகிகள் பிரிட்டன் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை நம்பத்தகுந்த பாகிஸ்தான் வட்டாரங்கள் BBCயிடம் உறுதிப்படுத்தியுள்ளன. நிதி முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பாக MQM எனப்படும் முட்டாகிதா குவாமி மூவ்மெண்ட் கட்சியை பிரிட்டன் அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். நிதியுதவி தவிர கடந்த 10 நூற்றுக்கணக்கான MQM போராளிகளுக்கு இந்தியா பயிற்சி அளித்துள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரி ஒருவர் BBCயிடம் தெரிவித்தார். இந்தியாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் இருக்கும் முகாம்களில் நூற்றுக்கணக்கான MQM போராளிகளை வெடிபொருட்கள், ஆயுதங்கள் சேதப்படுத்துதல் போன்றவற்றில் இந்தியா பயிற்றுவித்தது என அந்த அதிகாரி கூறியுள்ளார். 2005-2006 ஆண்டுகளுக்கு முன்பாக MQMஇன் சில உறுப்பினர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் சமீப காலமாக பெரும் எண்ணிக்கையில் கட்சியின் மிக இளையவர்களுக்கும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது என அந்த அதிகாரி கூறினார். இது தொடர்பாக லண்டனில் இருக்கும் இந்திய தூதரகத்திடம் கேட்டபோது, பக்கத்து நாடுகளை குறை சொல்வதன் மூலம் தங்கள் ஆட்சியில் இருக்கும் குறைகளை சரி செய்துவிட முடியாது என்று தெரிவித்தனர். 2010 MQMஇன் மூத்த தலைவரான இம்ரான் ஃபாரூக் வடக்கு லண்டனில் இருக்கும் தனது வீட்டிற்கு வெளியில் கத்தியால் குத்தப்பட்டு இறந்தார். இதையடுத்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் MQM குறித்த விசாரணையை ஆரம்பித்தனர். இந்த விசாரணையின் போது லண்டனில் இருக்கும் MQM அலுவலகங்களிலும் அக்கட்சியின் தலைவரான அல்டாப் ஹுசைனின் வீட்டிலும் சேர்த்து 500,000 பவுண்டுகள் இருப்பதை காவல்துறை கண்டறிந்தது. இதையடுத்து நிதி முறைகேடு குறித்த விசாரணை துவங்கியது. இந்த விசாரணையின் போது கையெறி குண்டுகள், வெடிகுண்டுகள் செய்வதற்கான கருவிகள் உட்பட பல ஆயுதங்களை வரிசைப்படுத்தியிருக்கும் பட்டியல் ஒன்று MQM அலுவலகம் ஒன்றிலிருந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் எடுத்ததாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த பட்டியலில் ஆயுதங்களின் விலையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பட்டியல் குறித்து கேட்டபோது MQM பதிலேதும் அளிக்கவில்லை. MQMற்கு பாகிஸ்தானிலும் பெரும் நெருக்கடி இருந்து வருகிறது. கடந்த மார்ச் மாதத்தில் கராச்சியில் இருக்கும் அக்கட்சியின் தலைமையகத்தில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர். அங்கு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் அவை அங்கே வைக்கப்பட்டு பாதுகாப்பு படையினரால் எடுக்கப்பட்டதாக MQM தெரிவித்தது. பாகிஸ்தானில் முஹாஜிர் எனப்படுபவர்களிடம்தான் அக்கட்சிக்கு வலுவான ஆதரவு இருக்கிறது. இவர்கள் பாகிஸ்தானில் வசிக்கும் நோக்கத்தோடு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காலத்தில் இந்தியாவிலிருந்து வெளியேறியவர்கள். MQMஐ பொறுத்தவரை தாங்கள் பாகிஸ்தானின் மத்தியதர வர்க்கத்தின் நலன்களை முன்னெடுக்கும் அமைதியை நம்பக்கூடிய மதச்சார்பற்ற ஒரு கட்சி என்று கூறி வருகிறது. நாடாளுமன்றத்தில் 24 உறுப்பினர்களை கொண்டிருக்கும் MQM பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரான கராச்சியில் வலுவான சக்தியாக இருந்து வருகிறது. தங்களுக்கு வரும் நிதி அனைத்துமே சட்டபூர்வமாக வருவதாக அந்த கட்சி கூறி வருகிறது. இந்தியாவில் நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு நிதியளிப்பதாக பாகிஸ்தானிய அதிகாரிகள் மீது இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது. இந்த MQM விவகாரத்தின் காரணமாக இனி கராச்சியில் வன்முறை சக்திகளுக்கு நிதியளிப்பதை இந்தியா நிறுத்திக் கொள்ள வேண்டுமென பாகிஸ்தானும் கூறும் என எதிர்பார்க்கலாம்.
பிபிசியின் ஓவன் பென்னட் ஜோன்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் முரளிதரன். பிரான்சின் கேலே துறைமுகத்திலிருந்து பிரிட்டன் வந்த லாரிகளில் நூற்றுக்கணக்கான குடியேறிகள் ஏற முயன்றதை அடுத்து பிரிட்டிஷ் பிரெஞ்சு எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் குடியேறிகளை ஏற்பது தொடர்பான ஐரோப்பிய ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதை ஹங்கேரி இடைநிறுத்தியிருக்கிறது. காரணம், சட்டவிரோத குடியேறிகளின் சுமை அளவுக்கு அதிகமாகிவிட்டதாக ஹங்கேரி கூறுகிறது. இதுகுறித்து பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் சாதாத்.
சிரியா, ஆப்கானிஸ்தான், ஈராக், எரிட்ரியா மற்றும் வேறு சில ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்திருக்கின்றனர். மேசடோனியாவிலிருந்தும் பல்கேரியாவிலிருந்துமாக இந்த வாரக்கடைசியில் இவர்கள் செர்பியாவுக்குள் நுழைந்திருக்கின்றனர். ஒரு நாளைக்கு 700 பேர் என்ற அளவில் செர்பியாவிலிருந்து எல்லை தாண்டி இவர்கள் ஹங்கேரி வருகின்றனர். இவர்களை நிறுத்துவதற்கான தடுப்பு சுவர் ஒன்றை எழுப்ப ஹங்கேரி திட்டமிடுவதாக பேச்சு அடிபடுகிறது.
அவர்கள் தடுப்பு எழுப்பினாலும் மக்கள் வருவதை தடுக்க முடியாது. அவர்கள் வேறு வழி தேடி விடுவார்கள்
என்றார் அந்த சிரியன் குடியேறி. கிடைத்த எந்த வாகனத்தையும் வழியையும் அகதிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள். வடக்கு திசையில் ஹங்கேரி நோக்கி இவர்கள் செல்கிறார்கள். ஷெங்கன் வலய நாடு ஒன்றுக்குள் நுழைந்துவிட்டால் அதன் பிற்பாடு ஆஸ்திரியா, ஜெர்மனி, ஸ்காண்டினேவியா போன்றவற்றில் சுலபமாக நுழைந்து விடலாம் என்பது அவர்களுக்கு தெரியும். குடியேறிகள் தொடர்பான ஐரோப்பாவின் கொள்கை முடங்கியே போயிருப்பதாக ஹங்கேரி அதிகாரிகள் கூறுகின்றனர்.
குடியேறிகள் வருகையால் மேற்கு பால்கன் பகுதியில் ஏற்படும் அழுத்தத்தை ஐரோப்பிய ஒன்றியம் பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை. அந்த நிலை மாறுவதுதான் ஹங்கேரிக்கும் நல்லது, ஐரோப்பாவுக்கும் நல்லது
என்று தெரிவித்தார் ஹங்கேரியின் வெளியுறவு அமைச்சர். இதனிடையே ஐரோப்பாவின் மற்ற பக்கத்தில் பிரான்சின் கேலே துறைமுகத்தில் செவ்வாயன்று பிரிட்டனுக்கு செல்லும் கப்பல் சேவையின் ஊழியர்கள் செய்த வேலை நிறுத்தத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து குழப்பத்தை குடியேறிகள் பயன்படுத்தி கொண்டனர். வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்ததால் இன்று நிலைமை சற்று முன்னேறியிருக்கிறது. குடியேறிகள் பிரச்சனையில் பிரிட்டன் கூடுதலாக பொறுப்பேற்காவிட்டால் துறைமுகத்தையே மூடிவிடுவோம் என கேலே மேயர் எச்சரித்திருக்கிறார். பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தின் வடபக்கத்து துறைமுகங்களில் அந்நாடுகளின் அதிகாரிகளுடன் பிரிட்டிஷ் எல்லை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இணைந்து நிறைவேற்றும் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பிரிட்டன் அறிவித்திருக்கிறது. ஆனால் பிரான்சின் பாதுகாப்புக்கான பொறுப்பு பிரெஞ்சு அதிகாரிகளிடமே இருக்கிறது என பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறியிருக்கிறது. ஏற்கனவே 3000 குடியேறிகள் குவிந்திருக்கின்ற கலையில் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்படுகிறது.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து சில தலைப்புச் செய்திகள்.
பிரான்சின் 3 அதிபர்களை அமெரிக்கா ரகசியமாக உளவு பார்த்தது என்ற விக்கிலீக்ஸ் செய்தியை அடுத்து அமெரிக்காவின் செயல் ஏற்கத்தக்கதல்ல என்று பிரான்ஸ் அரசாங்கம் சாடியுள்ளது. தற்கொலை குண்டுதாரி ஒருவர் வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் ஒன்றை ராணுவ தொடரணியில் மோதி வெடிக்க வைத்ததில் 14 பேர் கொல்லப்பட்டனர் என சோமாலிய தலைநகர் மொகதிஷுவில் உள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.